ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7.
பண்பாய் ஒப்புவித்தென் உன் சித்தம் எனது பாய் வாக்கியம் தேவ திருக்குமாரா இன்றை தீனம் உன்னருள் ஜிகுவா. நாய் முன்னிட்டு செல்ல தேவ சர்வாயுதத்தை திறக்க என கழித்து இந்த தீனம் உள்ளருள் இகுவாய். ஏசுநாதையா இந்த தீனம் உள்ளருள் இகுவாய். அன்றும் பூதிரம் நரர் சென்று சிந்தி மீட்டனை வெற்றியுடன் ரட்சித்த நந்தி போலே எனக்கு இந்த தீனம் உன்னருள் இகுவா.
பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எஸ்ரா மூன்றாம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். கோரேஸ் ராஜாவின் அனுமதியின்படி எருசலேம் தேவாலயத்தின் பணிமூட்டுகளை பெற்றுக் கொண்டு இஸ்ரேல் தேசத்திற்கு திரும்பி வந்தவர்கள் சில மாதங்களாக ஆலயத்தை கட்டி எழுப்பும் பணியிலே ஈடுபட மறந்து தங்கள் சொந்த வீடுகளை கட்டிக் கொண்டிருந்தார்கள். இந்த காலகட்டத்திலேதான் கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக, இந்த வீடு பாழாய் கிடக்கும்பொழுது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவா என்று கேட்டார். அவர்கள் சொந்த லாபத்திற்காக பிரயாசப்பட்டார்கள், ஆனால் பிரயாசத்திற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை. எனவே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அதே வேளையிலே மோசேயின் நியாயப்பிரமாணத்தை படித்த அவர்கள் ஏழாவது மாதத்திலே ஒன்று கூடி வந்து கர்த்தருடைய பலிபீடத்தை கட்டினார்கள். இஸ்ரா மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம், அவர்கள் அத்தேசத்தின் ஜனங்களுக்கு பயந்ததினால் பலிபீடத்தை அதன் ஆதாரங்களின் மேல் ஸ்தாபித்து அதன் மேல் அவர்கள் கர்த்தருக்கு அந்தி சந்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார்கள். இப்பொழுது கட்டப்பட்ட பலிபீடமானது தகன பலிபீடம். ஏற்கனவே நாம் படித்தது போல இந்த பலிபீடமானது இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து பேசுகிறது. பாவிகளாகிய நம்முடைய இடத்திலே இயேசு மரித்தார். அவர்கள் தகன பலிகளை செலுத்திய பொழுது உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவங்களுக்காகவும் மரிக்கப் போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து செயல்பட்டார்கள் என்று சொல்லலாம். பலிபீடம் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் ஒரு இடம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவராலே திருச்சபின் அங்கத்தினர்களாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிற அனைவரும் சகோதரர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். யாரோடு நாம் ஐக்கியம் கொள்ள முடியுமோ அவர்களே நம்முடைய சகோதரர். இந்த ஐக்கியமானது நிறத்தின் அடிப்படையிலே அமைவதல்ல, அல்லது சமுதாயத்திலே என்ன நிலைமையிலே இருக்கிறார்கள் என்பதின் அடிப்படையிலே உண்டாவதும் அல்ல, அல்லது ஒவ்வொருவரிடத்திலே இருக்கும் செல்வத்தின் அடிப்படையிலே உண்டாவதும் அல்ல. இந்த ஐக்கியத்திற்கான அடிப்படை ஒருவர் பாப்டிஸ்ட் திருச்சபையைச் சேர்ந்தவர் என்பதனாலோ, மெதரிஸ்ட் திருச்சபையைச் சேர்ந்தவர் என்பதனாலோ, நசரின் திருச்சபையைச் சேர்ந்தவர் என்பதனாலோ, தென்னிந்திய திருச்சபையைச் சேர்ந்தவர் என்பதனாலோ, ரோம கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்தவர் என்பதனாலோ வேறுபடுவதில்லை. நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் முக்கியமானது. ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ கர்த்தருடைய பிள்ளையாயிருக்கும் பொழுது மற்ற விசுவாசிகளோடு இணைந்து ஐக்கியம் கொள்ள முடியும். இது மிக அற்புதமான ஒரு காரியம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்தார்கள். இப்பொழுது ஒரு அற்புதமான ஒற்றுமையோடும் ஐக்கியத்தோடும் செயல்படுகிறார்கள். சங்கீதக்காரன் 133 சங்கீதத்திலே சொல்லும்பொழுது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்த ஜனங்கள் செல்வந்தர்கள் அல்ல, அவர்கள் சாதாரணமானவர்கள், ஏழை எளிய மக்கள்தான். இப்பொழுது தங்களுக்கு பதவி வேண்டும், பொறுப்பு வேண்டும் என்று யாரும் அங்கே போட்டி போட்டுக் கொண்டிருக்கவில்லை. கர்த்தருடைய சித்தத்தை செய்யவே முற்படுகிறார்கள். சங்கீதம் 25:9 நாம் பார்க்கும்பொழுது, சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானோர்களே, நாம் சாந்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பல வேளைகளிலே நம்முடைய திருச்சபைகளிலேயும் இயக்கங்களிலேயும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய முற்படுகிறோம். ஆனால் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சுற்றி நாம் ஒன்று கூட வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பலிபீடத்தை சுற்றி ஒருமனப்பட்டு செயல்பட்டார்கள். இஸ்ரா 3:4-5 பாருங்கள், எழுதியிருக்கிறபடியே அவர்கள் கூடார பண்டிகையை ஆசரித்து நித்திய நியமித்தின்படியும் அன்றாட கணக்கின்படியும் ஒவ்வொரு நாளிலும் பலியிட்டார்கள். அதற்கு பின்பு நித்தமும் மாத பிறப்புகளிலும் கர்த்தருடைய சகல பரிசுத்த பண்டிகைகளிலும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியையும் கர்த்தருக்கு அவரவர் செலுத்தும் உற்சாக பலியையும் செலுத்தினார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பினார்கள். அவர்கள் பலிபீடத்தை கட்டினார்கள். இப்பொழுது தேவாலயத்தின் அஸ்திவாரத்தை கட்டத் துவங்குகிறார்கள். பாருங்கள், இஸ்ரா 3:8-10 வாசிக்கிறேன். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்திலே செயல்தியேலின் குமாரனாகிய செருபாவேலும் யோசதாக்கின் குமாரனாகிய யெசுவாவும் மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் ஆரம்பம் செய்து 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கர்த்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள். அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களை நடத்தும்படி யெசுவாவும் அவன் குமாரரும் சகோதரரும் கத்மியேலும் அவன் குமாரரும் யூதாவின் குமாரரும் ஏனாதாத்தின் குமாரரும் அவர்கள் சகோதரராகிய லேவியரும் ஒருமனப்பட்டு நின்றார்கள். சிற்பாசாரிகள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு அஸ்திவாரம் போடுகிற போது இஸ்ரவேல் ராஜாவாகிய தாவீதுடைய கட்டளையின்படியே கர்த்தரை துதிக்கும்படிக்கு வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியரையும் தாளங்களை கொட்டுகிற ஆசாபின் குமாரராகிய லேவியரையும் நிறுத்தினார்கள். இதுவரை இந்த ஜனங்கள் பலிபீடங்களை கட்டினார்கள். மேலும் தேவாலயத்திற்கான அஸ்திபாரங்களை போட்டார்கள். முழு ஆலயத்தையுமே கட்டி முடித்தது போன்ற ஒரு உற்சாகத்தோடு அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தாவீது ராஜாவினுடைய கட்டளையின்படியே அந்த அஸ்திவாரம் போடும்போது கர்த்தரை துதிக்கும்படியாக ஆசாரியர்களையும் லேவியர்களையும் நிறுத்தினார்கள். இது அவர்களுக்கு மிகவும் உற்சாகம் தருவோர் அனுபவமாய் இருந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக கூட புதிய திருச்சபைகள் ஆரம்பிக்கும் பொழுது அஸ்திபாரம் போட்டவுடனேயே முழு கட்டிடத்தை கட்டாவிட்டாலும் பக்கங்களிலே பட்டியல்களை வைத்து மறைத்து ஓலை கூரையை போட்டு அதை பிரதிஷ்டை செய்து அந்த இடத்திலேயே ஆராதனையையும் ஆரம்பித்தார்கள். ஆனால் இந்நாட்களிலே அவ்வாறு அதிகமாக செய்கிறதில்லை. எவ்வளவு துரிதமாக ஆலயத்தை கட்ட முடியுமோ அப்படி கட்டவே முற்படுகிறோம். ஆனால் அந்த யூதர்கள் அஸ்திவாரம் போடும்பொழுதே அத்தனை மகிழ்ச்சியோடு கர்த்தரை பாடினார்கள். இஸ்ரா 3:11 கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள். இந்த குழுவில் இருந்த மக்கள் கூட்டத்தினர் சாலமோனின் ஆலயத்தை பார்த்திராத இளைஞர்கள். இஸ்ரா 3:12-13 பாருங்கள், முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திவாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகம் பேரோ கம்பீர சந்தோஷமாய் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்கப்பட்டது. ஆனாலும் சந்தோஷ ஆரவாரத்தின் சத்தம் என்னதென்றும் ஜனங்களுடைய அழுகையின் சத்தம் என்னதென்றும் பகுத்தறியக்கூடாதிருந்தது. அங்கே 2 விதமான மக்கள் கூட்டத்தினர் அந்த பிரதிஷ்டை ஆராதனையிலே இருந்தார்கள். அதாவது பழைய ஆலயத்தை கண்டிராதவர்கள். இது அவர்களுக்கு மிகவும் புதிய ஒரு அனுபவம். தங்கள் வாலிப வயதின் உற்சாகத்திலே அவர்கள் தேவனை துதித்து பாடுகிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அடுத்த கூட்டத்தினர் வயது சென்றவர்கள், பழைய சாலமோனின் ஆலயத்தை அறிந்திருந்தவர்கள். சாலமோனின் ஆலயம் எப்படி கட்டப்பட்டது என்பதை நினைவிலே வைத்திருந்தார்கள். அந்த வயோதிபர்களிலே சிலர் என்ன சொல்லியிருப்பார்கள், அந்த பழைய ஆலயத்தை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இது ஒன்றுமே இல்லை, இவர்களுக்கு அந்த சாலமோனின் ஆலயம் மட்டும் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்று பேசியிருப்பார்கள். இவ்வாறு அவர்கள் பேசிய வார்த்தைகள் ஒருவேளை இளைஞர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்காது. ஆனால் அது உண்மை. வயது சென்றவர்கள் பேசிக் கொண்ட வார்த்தையினாலே மற்றவருடைய உள்ளத்திலே சோர்வு உண்டாவதை தேவன் மேற்கொள்ள வேண்டியதாயிருந்தது. இதன் விளைவாகத்தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய ஆகாய் மூலமாக கர்த்தர் அவர்களை பார்த்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படி ஆகாய் 3:13 பின்பகுதியிலே சொல்லியிருக்கிறது போல நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறினார். மீண்டும் ஆகாய் 2:4 சொல்லும்பொழுதும் திடன் கொள்ளுங்கள், வேலை நடத்துங்கள், நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் கூறினார். இஸ்ரவேல் தேசம் தேவனை விட்டு தூரமாய் போன காலங்களிலே கர்த்தர் சாலமோனின் ஆலயத்திலேயும் இல்லை. மகிமை அந்த ஆலயத்தை விட்டும் நீங்கியது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் உற்சாகத்தோடு கட்டுங்கள் என்று உற்சாகப்படுத்தப்படுகிறார்கள். இன்றைக்கும் வயதான பலர் உற்சாகமாய் செய்யப்படும் கர்த்தருடைய பணிகளை செய்கிறவர்களை சோர்ந்து போகும்படி பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக ஆவிக்குரிய எழுப்புதல்கள் திருச்சபைக்கு வெளியே நடப்பதற்கு காரணம் வயது சென்ற அநேகர் உற்சாகமான கர்த்தருடைய ஊழியங்களுக்கு எழுப்புதல்களுக்கு திருச்சபைக்குள்ளேயே தடையாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு கடந்த காலம் மட்டுமே தெரியும். புதிய காலங்களுக்குள்ளே கடந்து செல்ல அவர்கள் ஆயத்தமாக இல்லை. திருச்சபைக்கு உள்ளே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, கர்த்தர் யார் யாருடைய உள்ளத்திலே எழுப்புதலை எழுப்ப சித்தமாயிருக்கிறாரோ அதையே அவர் செய்கிறார். தனக்கு சொந்தமானவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் கோதுமையையும் பதரையும் பெறிப்பார். அது அவருடைய பணி. நாம் நியாயத்தீர்ப்பு செய்ய வேண்டியதில்லை. அநேக இந்நாட்களிலே கர்த்தரின் பக்கமாய் திரும்புகிறார்கள். இதற்காக கர்த்தரை துதிப்பதுதான் நம்முடைய கடமை. மற்றவர்களை குறைபேசி குறைபேசி நம்முடைய நேரத்தை வீணாக்க தேவையில்லை. இப்பொழுது கர்த்தருடைய பணிக்கு தடை வருகிறதை பார்க்கிறோம். அது உள்வட்டத்திலிருந்து வரவில்லை, வெளியே இருந்து வருகிறது. அங்கே என்ன நடந்தது என்பது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் முழு விபரங்களையும் பார்க்காமல் முக்கியமான சில காரியங்களை மட்டும் கவனிப்போம். வாசிக்கிறேன் எஸ்ரா 4 முதல் 2 வசனங்கள். சிறை இருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது அவர்கள் செருபாபேலிடத்துக்கும் தலைவரான பிதாக்களிடத்துக்கும் வந்து, உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், உங்களைப் போல நாங்களும் உங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்துக்கு எங்களை வரப்பணின அசீரியாவின் ராஜாவாகிய யெசரத்தோன் நாட்கள் முதற்கொண்டு அவருக்கு நாங்கள் பலியிட்டு வருகிறோம் என்று அவர்களோட சொன்னார்கள். யூதா மக்களும் பென்யமீன் மக்களும் மட்டுமல்ல, மற்ற ஜனங்களும் வந்தார்கள் என்பதை குறித்து பின்னால் சற்று நாம் விவரமாக பார்ப்போம். அங்கே எதிர்ப்பை தெரிவித்தவர்கள் அசீரியாவின் ராஜாவாகிய யெசரத்தோன் நாட்களிலே வாக்குத்தத்த பூமிக்கு வந்தவர்கள். ஞாபகம் இருக்கிறதா? அசீரியாதான் வடக்கு ராஜ்யத்தின் மக்களை சிறைப்பிடிப்பிற்குள்ளே கொண்டு சென்றது. அந்த ஜனங்களிலே சிலர் தந்திரமாக பின்னாலே வந்து சமாரியர்களோடு திருமணம் செய்து அங்கேயே குடியேறிவிட்டார்கள். எனவே அந்த கூட்டத்து ஜனங்கள் இப்பொழுது பாபிலோனிலிருந்து திரும்பி வந்த யூதா பென்யமீன் ஜனங்களோடு இணைந்து கொள்ள பார்க்கிறார்கள். பொதுவாகவே எந்த ஒரு பணியையும் தடை செய்வதற்காக எதிரிகள் செய்யும் முதல் காரியம் ஒரு ஒப்பந்தம் செய்ய முற்படுவார்கள். இது எப்பொழுதுமே சாத்தானின் தந்திரமான ஒரு செயலாய் இருக்கிறது. வேதத்தை பரிபூர்ணமாக விசுவாசியாத மக்கள்தான் ஆரம்ப நாட்களிலே திருச்சபையின் பிளவிற்கு காரணமாயிருந்தார்கள். அவர்கள் வேதத்தை பூரணமாய் விசுவாசிக்கிறவர்களை தங்களோடு இணையும்படியாக ஒப்பந்தத்திலே கையெழுத்திடும்படியாக அழைப்பு கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள், உங்களோட கூட நாங்களும் கட்டுவோம், ஏனென்றால் உங்களைப் போலவே நாங்களும் எங்கள் தேவனை நாடுவோம், இவ்விடத்திற்கு எங்களை வரப்பண்ணின அசீரியாவின் ராஜாவாகிய யெசரத்தோன் நாட்கள் முதல் கொண்டு அவருக்கு நாங்கள் பலியிட்டு வருகிறோம் என்றார்கள். வெளியே பார்ப்பதற்கு இது சிறந்த ஒரு காரியம் போல தெரிகிறது. ஆனால் அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே அந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றோ அதற்கு தாங்கள் உண்மையாக உதவி செய்ய வேண்டும் என்றோ எந்த எண்ணமும் இல்லை. இஸ்ரா 4:3 வசனம். அதற்கு செருபாபேலும் யெசுவாவும் இஸ்ரவேலில் மட்டுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு அதை கட்டுவோம் என்றார்கள். இஸ்ரவேலின் இந்த மூத்த தலைவர்கள் இந்த எதிரிகளின் கூட்டுறவை பூரணமாக வெறுத்தார்கள். மற்றவர்களோடு கலந்து பணி செய்ய அவர்கள் விரும்பாதது ஒருவேளை ஒரு கொடூரமான காரியம் போல தெரிந்தாலும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் அவர்கள் செய்ததுதான் சரியானது. எப்பொழுதுமே நாம் சரியான காரியத்தை செய்வதே முக்கியமானது. உலக பிரகாரமான காரியங்களின் அடிப்படையிலே சிந்திக்கும்பொழுது வேத வசனங்களுக்கு வித்தியாசமானதாக ஒரு செயல் காணப்பட்டாலும் வேதவசனம் சொல்வதையே ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்ய வேண்டும். இஸ்ரா 4:4-5 வசனங்களை பாருங்கள். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைகூலி கட்டினார்கள். இப்பொழுது மிக தெளிவாக தெரிகிறது, அவர்கள் நண்பர்கள் அல்ல, எதிரிகள். அவருடைய உதவி வேண்டாம் என்று உறுதியாக அவர்கள் சொன்னபொழுதுதான் வெளிப்படையாக எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். இஸ்ரா 4:7, அர்த்த சஷ்டாவின் நாட்களிலும் பிஸ்லாமும் மித்ரேதாத்தும் தாபேயேலும் மற்றுமுள்ள அவர்கள் வகையராவும் பெர்சியா ராஜாவான அர்த்த சஷ்டாவுக்கு ஒரு மனு எழுதினார்கள். அந்த மனு சீரிய எழுத்திலும் சீரிய பாஷையிலும் எழுதியிருந்தது. பாபிலோனிலிருந்து எருசலேமை மீண்டுமாக கட்ட ஆரம்பித்த இந்த ஜனங்களுக்கு எதிராக பெர்சியாவின் ராஜாவிற்கு இவர்களை குறித்து தவறாய் குற்றம் சாட்டி கடிதம் எழுத தீர்மானிக்கிறார்கள். இஸ்ரா 4:11-13 பாருங்கள். அவர்கள் அர்த்த சஷ்டா எனும் ராஜாவுக்கு அனுப்பின மனுவின் நகலாவது. நதிக்கு இப்புறத்தில் இருக்கிற உமது அடியார் முதலானவர்கள் அறிவிக்கிறது என்னவென்றால், உம்மிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்த யூதர் எருசலேமிலே கூடி கலகமும் பொல்லாப்புமான அந்த பட்டணத்திற்கு அஸ்திபாரங்களை இணைத்து அதன் மதில்களை எழுப்பி கட்டுகிறார்கள் என்பது ராஜாவுக்கு அறியலாவதாக. இப்போதும் இந்த பட்டணம் கட்டப்பட்டு அலங்கங்கள் எடுப்பிக்கப்பட்டு தீர்ந்தால் அவர்கள் பகுதியையும் தீர்வையையும் ஆயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். அதனால் ராஜாக்களின் வருமானத்திற்கு நஷ்டம் வரும் என்று ராஜாவுக்கு அறியலாவதாக. அவர்கள் சொல்லும் குற்றச்சாட்டு என்னவென்றால், எருசலேமானது காலம் காலமாக கலகம் செய்யும் ஒரு பட்டணம் என்கிறார்கள். எனவே பெர்சியா ராஜா அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய குற்றச்சாட்டு சரியா என்று பார்ப்பதற்காக சரித்திரத்தை நாடுகிறான். அவர்கள் எழுதிய கடிதத்திற்கு என்ன பதில் எழுதினான் பாருங்கள். எஸ்ரா 4:19-22 வாசிக்கிறேன். நம்முடைய உத்தரவினால் சோதித்து பார்க்கும்போது அந்த பட்டணம் பூர்வ காலம் முதல் ராஜாக்களுக்கு விரோதமாய் எழும்பினது என்றும் அதிலே கலகமும் ராஜ துரோகமும் காணப்பட்டது என்றும் எருசலேமில் வல்லமையுள்ள ராஜாக்கள் இருந்தார்கள் என்றும் அவர்கள் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற சகல தேசங்களையும் ஆண்டு வந்தார்கள் என்றும் பகுதியும் தீர்வையும் ஆயமும் அவர்களுக்கு செலுத்தப்பட்டது என்றும் தெரிய வருகிறது. இப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்திவிடும்படி கட்டளையிடுங்கள். இதிலே நீங்கள் தவறாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ராஜாக்களுக்கு நஷ்டமும் சேதமும் வரவேண்டியது என்ன என்று எழுதி அனுப்பினான். பெர்சியா தேசத்திலிருந்து அரசனுடைய கடிதம் இஸ்ரவேல் தேசத்திற்கு வந்தபொழுது ஆலய கட்டுமானத்திலே உதவி செய்ய வேண்டும் என்று நண்பர்களைப் போல நடித்த கூட்டத்தினர் கட்டுமான பணி நடைபெறும் இடத்திற்கு துரிதமாக வருகிறார்கள். வசனங்கள் 23-24 பாருங்கள். ராஜாவாகிய அர்த்த சஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெஹூமுக்கும் கணக்கனாகிய சிம்சாயிக்கும் அவர்கள் வகைராவுக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரமணின 2 மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. கவனித்தீர்களா? ஆலய கட்டுமானத்தை உடனடியாக நிறுத்த வேண்டிய நிலைமை வந்தது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் கர்த்தருடைய பணியிலே பல நேரங்களிலே தவறான நோக்கத்தோடு இணைந்து கொள்ள விரும்புகிறவர்கள் தடுத்து நிறுத்தப்படும் பொழுது அவர்கள் ஊழியங்களுக்கு இடையூறு செய்யும் காரியங்களை கொண்டு வருவார்கள். இந்த காரணத்தினாலே நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை அவருடைய உலக அறிவின் அடிப்படையிலே அவர்கள் செயல்பட்டு சில காலம் பணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டாலும் கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை செய்து முடிப்பார். நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செய்து கொண்டிருக்கும் எந்த காரியத்திலாவது தடைகள் ஏற்பட்டு சோர்ந்து போயிருப்பீர்கள் என்றால் உங்களுடைய கண்கள் தொடர்ந்து கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். இந்நாட்களிலே காணப்படுகிற தடைகள் எதிர்ப்புகள் சீக்கிரமாக அகன்று போகும் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து இது கர்த்தருடைய சித்தம் என்பதை புரிந்து நீங்கள் செயல்பட்டீர்கள். பிசாசானவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய திட்டத்தை முறியடிக்க முற்பட்டுக் கொண்டே இருப்பான். ஏனென்றால் அவன் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஒரு சத்துரு. அவன் நிரந்தரமாக அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படும் வரைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இடையூறு செய்து கொண்டுதான் இருப்பான். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நீங்கள் அவசரப்பட்டு காரியங்களை நடப்பிக்க தேவையில்லை. கர்த்தரே வாசலை திறக்கும்படியாக தொடர்ந்து கர்த்தருடைய நேரத்திற்காக காத்திருங்கள். ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். விசுவாசத்திலே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். இப்படி காத்திருக்கும் இந்த காலத்திலே ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்று கர்த்தருடைய முகத்தையே நோக்கி பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். வசனங்கள் 28-31 வரை பாருங்கள். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதுமில்லை, இளைப்படைவதுமில்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவமில்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்கள் நிச்சயமாக புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவீர்கள். அப்பொழுது உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவன் செய்ய நினைத்ததை உங்கள் மூலமாக செய்து முடிப்பார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய பணியை செய்ய துவங்கி எதிர்ப்பொழினாலே சோர்ந்து போயிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக விசேஷமாய் இந்த நேரத்திலே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுது காணப்படுகிற தடைகளுக்கான காரணங்களை அறிந்திருக்கிறீர். இந்த தடைகள் சீக்கிரமாக விலகி போகும் என்பதும் உமக்கு தெரியும். சோர்ந்து போயிருக்கிற உடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளினாலே திடப்படுத்தும். நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை தாரும். தொடர்ந்து நீர் செயல்படும் வரை உம்முடைய நேரத்திற்காக காத்திருக்க உதவி செய்யும். அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டினவர்கள் 2 வருடங்கள் அமைதியாய் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்ததையா? இப்பொழுது இணைந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு காலங்கள் காரியங்கள் தடைபட்டு இருக்கிறது என்பதை நீரே அறிந்திருக்கிறீர். கர்த்தர்தாமே, சரியான நேரத்திலே அவருடைய வழிகளை திறந்து தொடர்ந்து அவர்களை வழி நடத்தி அவர்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தரலும். எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய நாமும் அவருடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய ஊழியங்களிலேயும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 16:7.